நேயர்களே, இன்றைய சமுதாய வானொலி நிகழ்ச்சியில் காய்கறி சாகுபடி தொழில்நுட்ப உத்திகளை பற்றி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை சார்ந்த தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் காய்கறி பயிர்கள் துறையில் பணிபுரியும் பேராசிரியர் முனைவர் டாக்டர் எஸ் பிரணீதா அவர்கள் கூறும் தகவல்களை கேட்போம்.
அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். நான் இப்போது காய்கறி சாகுபடியில் உயர் தொழில்நுட்பங்கள் பற்றி சொல்ல போகிறேன். நம்ம இந்திய வேளாண்மையில் காய்கறி உற்பத்தியானது உணவு பாதுகாப்புக்காக மட்டும் இல்லாமல் அவைகளோட குறுகிய பயிர்காலத்திற்காகவும் அதிக மகசூல் தரக்கூடிய தன்மைக்காகவும் அந்த காய்கறிகளில் மிகுந்த சத்துக்கள் இருக்கிறதாலவும் பொருளாதார ரீதியாக அதிக லாபம் அளிப்பதனாலேயும் இது தவிர அந்த காய்கறிகள் விளைவிக்கப்படக்கூடிய நிலங்களிலோ விளைவிக்கிற காலத்திலையும் சரி, அது இல்லாமல் அவற்றை அறுவடை செஞ்ச பின்னோ அந்த அறுவடைக்கு பின்னாடி அந்த காய்கறி விற்பனை மற்றும் அதை வெவ்வேறு பதப்படுத்தப்பட்ட பொருட்களாக தயாரிக்கிறது, அது வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய திறனும் உள்ளது. இதனால் இந்த காய்கறி பயிர் சாகுபடி வந்து மிகவும் முக்கியமானதாக உள்ளது. இப்போ காய்கறியில் இருக்கக்கூடிய முக்கியமான சத்துக்கள் வந்து நமக்கு நம்மளோட உடம்போட சீரான வளர்ச்சிக்கு வந்து தேவையாக இருக்குது. இந்த காய்கறிகள்லேருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு புரதச்சத்து, நார்ச்சத்து, தாது உப்புக்கள், வைட்டமின்கள், நுண்ணூட்ட சத்துக்கள், அது தவிர நன்மை பயக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் போன்றவை உள்ளன. இப்போ நம்ம காய்கறி உற்பத்தி நம்ம நாட்டில் எவ்வளோ அளவு கணக்கிட்டுருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தேசிய தோட்டக்கலை வாரியம் அவர்களுடைய கணக்கெடுப்பின்படி 2016-17 கிட்டத்தட்ட 176.17 மில்லியன் டல் அளவிற்கு உற்பத்தி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்து கொடுத்துருக்குறாங்க. இந்த உற்பத்தியானது கடந்த வருடத்தை விட 4% அதிகமாக இருக்குது. அதாவது கடந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா 169.06 மில்லியன் டன் அளவுக்கே உற்பத்தி இருந்திருக்கு. இந்த மாதிரி வருட வருடம் வந்து அந்த காய்கறி உற்பத்தியானது அதிகரிச்சுக்கிட்டே வருது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாக்க, நம்ம நாட்டில் பல்வேறுபட்ட தட்பவெப்பநிலை நிலவுது. அதனால் நமக்கு வேண்டிய வெவ்வேறு வகையான காய்கறிகளை நம்மளுக்கு பயிர் செய்ய முடியுது. எனவே இப்போ நம்ம சீனாவிற்கு அடுத்தபடியாக நம்ம தான் உலகத்திலேயே 2வது இடத்துல காய்கறி உற்பத்தியில் இருக்கிறோம். இப்போ இந்த அதிகப்படியான உற்பத்திக்கு இன்னும் சில காரணங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நாளடைவில் இந்த காய்கறி சாகுபடியோட பரப்பு அதிகரிச்சுக்கிட்டே வரப்படுது. இது தவிர அந்த ஹைப்ரிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கலப்பின ரகங்களை நம்ம அதிகமாக பயிர் பண்ணுறதுக்கு பயன்படுத்திட்டு வரோம். இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. இது இல்லாமல் குறைந்த இடத்திலேயே அதிக அளவு பயிர்களை நம்ம உற்பத்தி பண்ணி அதிக அளவில் லாபம் பெறுறோம். இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. அப்புறம் நிறைய திட்டங்கள், அதாவது நம்ம அரசாங்கங்களும் காய்கறி உற்பத்திக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அதையும் வந்து பயன்படுத்திட்டு வராங்க. இதன் மூலமாகவும் நம்மளுக்கு அதிக அளவில் காய்கறிகளை உற்பத்தி பண்ணுறோம். இதன் மூலிமா நமக்கு அதிக அளவில் காய்கறி உற்பத்தி வருட வருடம் அதிகரிச்சுக்கிட்டே வருது. இப்போ இந்த காய்கறி உற்பத்தியை அதிகரிக்க நம்ம என்ன பண்ணணும்னா, இரட்டை வழிமுறைகளான உயர் விளைச்சல் தரும் ஒட்டு ரகங்களை பயிர் பண்ணணும். அதாவது ஹைப்ரிட்ஸை வந்து நம்ம பயன்படுத்தணும். அதை பயன்படுத்துகிறத மட்டும் இல்லாமல் உயர் தொழில்நுட்பங்களை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். இதன் மூலிமா நம்ம அதிகப்படியான மகசூலை பெற முடியும். இந்த அதிநவீன உயர் தொழில்நுட்பங்கள் நம்ம காய்கறி பயிர்களில் மகசூலை மட்டும் அதிகரித்துக்கு உபயோகிக்காமல் விவசாயிகள் உள்ளூர் சந்தையில் மட்டுமே அவங்களோட விற்பனை பொருட்களை விற்பனை செய்வதற்கு வசதி இல்லாமல் இருந்தாலும் வெளி மாநில சந்தைகளுக்கு அனுப்புவதற்கு ஏற்ற தரமான பொருட்களை உற்பத்தி செஞ்சு தரத்துக்கும் உதவுது. இப்போ இந்த அதிநவீன தொழில்நுட்பங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாருக்கும் தெரியும், இப்போ நம்ம இந்த துல்லிய பண்ணைய திட்ட தொழில்நுட்பங்களை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த துல்லிய பண்ணை திட்டத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம நாற்றுகளை வந்து நிழல் வலை நாற்றங்காலில் நம்ம வந்து தயாரிக்கிறோம். இதை தவிர உளிக்கலப்பை உழவு முறை பயன்படுத்துறது, சொட்டு நீர் பாசன முறையை நம்ம வந்து பயன்படுத்துறது, தொலையுணர்வு தொழில்நுட்பம் மூலயமா எங்கெங்கே மண் வளத்தை நம்ம மேம்படுத்த முடியும் அப்படின்னு கண்டறியிறது, அப்புறம் திரவ வழி உரம் இடுறது, சீரான பயிர் எண்ணிக்கையை நம்ம வந்து அந்த நம்ம நடவு நிலத்தில் வந்து வச்சுருக்கிறது, சரியான பாதுகாப்பு முறைகளை பயன்படுத்துறது, அறுவடைக்கு பின்னாடி தரம் பிரித்து அனுப்புறது போன்ற தொழில்நுட்பங்கள் நம்ம பயன்படுத்திட்டு வந்தோன்னா நமக்கு அதிகப்படியான தரமும் அதிகப்படியான லாபமும் கிடைக்கும். இப்போ இந்த தொலை உணர்வு கோள்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தொலை உணர்வு கோள்கள் மூலமாக நமக்கு மண் வளத்தை அறிஞ்சு அந்த உரமிடும் தொழில்நுட்பம் நமக்கு சீரான உர நிர்வாகத்திற்கு அடிப்படையாக இருக்குது. அதை தவிர மண்ணில் உள்ள சத்துக்களையும் நமக்கு நுட்பமாக கண்டறிஞ்சு அந்த மண் வளத்தை பொறுத்து நமக்கு உர நிர்வாகத்தை மேற்கொள்கிறதுக்கும் உதவி செய்யுது. இது தவிர எங்கெங்கே வறண்டு இருக்குது, எங்கள் பயிர் வந்து வறட்சிருக்கு, நீர் தேவை இருக்குது, உர தேவை இருக்குது போன்றவற்றையும் எளிதாக நம்ம இதன் மூலமாக கண்டுபிடிச்சிக்க முடியும். இதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம நாற்றங்கால் பற்றி பார்க்கலாம். இப்போ நாற்றங்கால் அப்படின்னு பார்த்தா, நாற்றங்காலில் இப்போது குழித்தட்டு நாற்றங்காலை நம்ம வந்து பயன்படுத்தினா அதோட நன்மைகளை பார்க்கலாம். குழித்தட்டு நாற்றங்காலில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீரிய ஒட்டு ரக விதைகளை நம்ம காய்கறிக்கு பயன்படுத்துறது அதிக மகசூலுக்கு ஒரு வழின்னு சொல்லியிருந்தேன். இந்த வீரிய ஒட்டு ரகங்களோட விதைகளை நன்றாக மக்கிய சுத்தப்படுத்தப்பட்ட தென்னை நாற்கழிவுள்ள நம்ம இந்த குழித்தட்டில் நிரப்பி அதில் நம்ம வளர்த்தோம் அப்படின்னா அந்த செடிகள் மிகவும் தரமானதாகவும் திடகாத்திரமாகவும் வளருது. இந்த மாதிரி வளர்ப்பதற்கு அந்த இந்த விதைகள் வந்து குறைந்த மிக குறைந்த அளவே நமக்கு வந்து பயன்படுது. அதாவது கலப்பின ரக விதைகள் பொதுவாக சாதாரண ஒரு நிலத்தில் நம்ம வந்து வளர்க்கும் போது அந்த நாற்றுகள் வந்து ஒழுங்காக வளராமல் சீராக வளராமல், அதாவது பாதி நாற்றுகளே நமக்கு நல்ல நாற்றுகளாக கிடைக்கும். இதை தவிர்க்கிறதுக்காக தான் என்னும் குழித்தட்டு நாற்றங்களை வந்து நம்ம பயன்படுத்தணும். இதன் மூலமாக இந்த காய்கறியில் கலப்பின விதையோட விலை வந்து மிகவும் அதிகம். இந்த குழித்தட்டு நாற்றங்களை நம்ம பயன்படுத்தும் போது இந்த காய்கறிகளின் விலையும் வெகுவாக வந்து குறைஞ்சிருது, விதையின் அளவும் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதியாக, நம்ம அதாவது வெளியில் நம்ம நாற்றுக்களை தயாரிக்கிறதை விட பாதிக்கு பாதி அளவுக்கு விதை வந்து குறைவாகவே பயன்படுத்தப்படுது. இப்போ இந்த மாதிரி இந்த குழித்தட்டுக்களில் நம்ம விதைக்கப்பட்ட அந்த விதைகளை நல்லா நீர் விட்டு வளர்த்துட்டு வரணும். இந்த விதை நட்டு நமக்கு 15வது நாட்களில், அதாவது 15 நாள் வளர்ந்த நாற்றுகளுக்கு இந்த பஞ்சகவ்யா வந்து 3% தெளிக்கணும். அது தவிர 18வது நாளில் 19 என்று சொல்லக்கூடிய பாலிஃபீடு பண்ணுற அந்த உரத்தையும் நுண்ணூட்ட சத்து கலவையும் சேர்ந்த இந்த கலவையில் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் வீதம் நன்றாக கலந்து அந்த நாற்றுகளின் மேலும் தெளிக்கணும். இந்த மாதிரி தெளிக்கிறதன் மூலம் செடிகள் நல்ல பசுமையாகவும் திடகாத்திரமான நாற்றுகளாகவும் செழிப்பாகவும் வளர்ந்து வருது. இந்த நாற்றுகளை நம்ம நடுவு வயலில் பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்தணும். இப்போது நம்ம இந்த மெயின் ஃபீல்டு ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நடுவு வயல் தயாரிக்கிறத பார்த்தோம். பொதுவாக நம்ம இப்போது பார்த்தோம்னா ஆள் பற்றாக்குறை காரணமாக இந்த டிராக்டரையே அதிகப்படியாக நிலத்தை தயாரிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. இதனால் என்னாகணும், இந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண் துகள்கள் எல்லாம் என்னாகுதுன்னா அடியில் சென்று படிஞ்சிருது. இது இந்த மாதிரி படிஞ்சிறதுனால கிட்டத்தட்ட 1.5 அடி ஆழத்தில் வந்து சென்று படிஞ்சிறதுனால அது மண்ணோட தன்மையை கெடுத்து அது உள் காற்றோட்டமே இல்லாதபடி, மண்ணுக்குள்ளே அந்த காற்றோட்டமே இல்லாதபடி செஞ்சிருது. இதை தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஒளிக்கலப்பை கொண்டும் நம்ம நிலத்தை வந்து தயாரிக்கணும். அதாவது 2-3 முறை உழுதாலும் அந்த ஒளிக்கலப்பையை வந்து கடைசி ஒரு முறை நல்லா அதை உபயோகப்படுத்தி நம்ம ஆளை உழுதோம் அப்படின்னா அந்த மண் வந்து அதோட உள் படிமம் அதெல்லாம் கிழிக்கப்பட்டு நல்ல வடிகால் வசதியும் அப்புறம் நல்ல காற்றோட்டமும் அதுக்கு வந்து கிடைக்குது. இந்த இப்படி பயன்படுத்தப்பட்ட நிலத்தில் நம்ம வந்து காய்கறிகளை பயன்படுத்தலாம். இதுக்கு அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடியது இப்போ வந்து பாசன முறைகள். இப்போ நீர் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த காய்கறி பயிர்களுக்கு எப்போவுமே ஒரு தட்டுப்பாடாகவே இருந்துகிட்ருக்குது. இப்போ வரைக்கும் நமக்கு நீர் பற்றாக்குறை தான் இருக்குது. இன்னும் 1-20 வருஷத்தில் நமக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ எவ்வளோ தண்ணி இருக்குதோ அதை விட கிட்டத்தட்ட 50-70% இந்த பற்றாக்குறை ஏற்படும் அப்படின்னு சொல்லி கணக்கிட்டுருக்குறாங்க. இதை தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஒருங்கிணைந்த நீர்ப்பாசன முறைகளை வந்து நம்ம கையாள வேண்டும். அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த நீர் பற்றாக்குறையானது தவிர்க்கப்படும். இப்போ நிலத்தடி நீரானது அதோட நீர்மட்டம் குறைய குறைய என்ன பண்ணுறாங்க, ஆழ்குழாய் கிணறுகளையும் நிறைய கிணறுகளையும் அவங்க வந்து தோண்டி 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 விவசாயிகள் வந்து அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாகவும் பாதிப்படைகிறாங்க, நீர் பற்றாக்குறையும் இன்னும் அதிகரிச்சுட்டே வருது. இதை வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம நடவு வயலில் வந்து நிலத்தை வந்து நம்ம சமமாக சமச்சீராக தயார் பண்ணி வச்சுருக்கணும். அதை தவிர தக்க பயிர் எண்ணிக்கையை நம்ம வந்து பராமரிச்சுட்டு வரணும். எப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு காய்கறி தோட்டத்தை நம்ம சுமாராக பார்க்கும்போது நம்ம முழுவதும் காய்கறி செடிகள் இருக்கிறபடி தோன்றினாலும் அதில் வந்து நம்ம சரியாக கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 80% அளவுக்கு தான் அதில் வந்து பயிர்கள் இருக்கும். அதற்காக தான் நம்ம என்ன சொல்லணும், சமச்சீரான அளவில் பயிர் எண்ணிக்கையை நம்ம வந்து பராமரிச்சுட்டு வரணும். அதாவது குழித்தட்டு நாற்றங்களை வளர்ந்த நன்கு வளர்ந்த அந்த நாற்றுகளை எடுத்து 100% அளவுக்கு செடிகள் இருக்கிறபடி நம்ம வந்து பார்த்துக்கணும். இதற்கு அடுத்தபடியாக இந்த நீர்ப்பாசனத்தில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த களை கட்டுப்பாடு. இந்த களை கட்டுப்பாடு வந்து அந்த களையை நம்ம சரியான தருணத்தில் நம்ம வந்து கட்டுப்பாடு செய்யலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த களையானது அதிகப்படியாக வளர்ந்து அது செடியோட பாதிப்பையும் குறைக்கும், அது தவிர செடிகளுக்கு தேவையான சத்துக்களை உறிஞ்சிரும், செடிகளுக்கு உள்ள நீரையும் உறிஞ்சிரும். எனவே செடியின் பாதிப்பு வெகுவாக பாதிக்கப்படுகிறது. எனவே இந்த களைகளை வந்து சரியான நேரத்தில் வந்து நம்ம கட்டுப்பாடு செய்கிறது ரொம்ப அவசியம். இப்போ நம்ம இந்த தண்ணீர் வந்து பயிரின் வளர்ச்சிக்கு வந்து எப்போ கொடுக்கணும் பார்த்தோம்னா, நம்ம அந்த பயிர்களின் தேவையை அறிந்து அந்த பயிர்களுக்கு வேண்டிய நேரத்தில் அதற்கு தேவைப்படும் இடத்துல எந்த இடத்துல தான் வேரை சுற்றி தான் வந்து தேவைப்படும். ஸோ அந்த வேரை சுற்றி கொடுக்கணும். அதே போல் தேவையான அளவுக்கு மட்டுமே நீரை கொடுக்கணும், அதிகப்படியான நீரை கொடுக்கக்கூடாது, தேவையான அளவு நீரை மட்டுமே கொடுக்கணும். அது மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இந்த நீர் விரயமானது பெருமளவில் தடுக்கப்படுகிறது. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் என்ன பண்ணோம், இப்போ சொட்டு நீர் பாசன முறையை நம்ம வந்து பயன்படுத்தலாம். இந்த சொட்டு நீர் பாசன முறை மூலமாக நமக்கு நீர் சிக்கனம் மட்டுமின்றி இந்த களை வளர்ச்சி பெருமளவில் குறைக்கப்படுகிறது. இது தவிர மண்ணிற்கு வந்து சீரான அளவிற்கு காற்றோட்டம் கிடைக்கிது. இதனால் பூக்களும் காய்களும் அந்த செடியிலேருந்து அவ்வளோ எளிதாக உதிர்ந்து போகாது. அந்த மண்ணோட மேற்பரப்பு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அது வறண்டாக காணப்படுறதுனால இந்த பூச்சி பூஞ்சானங்கள்லாம் ஈரப்பதமான மண்ணில் தான் அதிகப்படியாக பரவும். இந்த நோய்களும் பெருமளவில் வந்து கட்டுப்படுது. அதாவது செடிகளுக்கு வந்து 60% ஈரப்பதமும் 40% மண்ணில் நல்ல காற்றோட்டமும் அதிகப்படுத்துறதுனால அதோடய வேரின் வளர்ச்சியும் செடியின் வளர்ச்சியும் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த சொட்டு நீர் பாசனம் நல்ல சிறப்பான முறையில் அது வந்து பயன்படுத்தலாம். இந்த வகை பாசனத்தில் இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தோன்னா, செடியோட வேருக்கு அருகிலேயே இந்த தண்ணி வந்து சொட்டு சொட்டாக அழிக்கப்படுறதுனால மற்ற பகுதிகளில் களை வந்து தோன்றவே தோன்றாது, அது வந்து தவிர்க்கப்படுகிறது. சாதாரண பாசனத்தை போல் நீர் பகுதிகளில் தண்ணி தேங்காததுனால நிலம் எப்போவுமே அந்த ஒரு பொது பொதுவாகவே இருக்கும். அந்த கிட்டத்தட்ட நமக்கு செடிகளோட நீர் தேவையானது பார்த்தோன்னா ஒரு 75% வரைக்கும் குறைவாக தான் இருக்குது. இந்த சொட்டு நீர் பாசனத்தின் மூலமாக செடிகளுக்கு அளிக்கப்பட வேண்டிய நீரை நம்ம துல்லியமாக கணக்கிட்டு அளிக்க முடியும். இதனால் நீர் விரயமாகிறது பெருமளவு தடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம். மேலும் செடிகளின் வேர்பாகத்துக்கு நேரடியாக சென்றதுனால பயிர்கள் வந்து எளிதாக அந்த நீரை வந்து எடுத்துக்கொள்ளுது. இப்போ பயிர்களில் வெவ்வேறு வளர்ச்சி காரங்களில் அதற்கு தேவைப்படும் சத்துக்களை தேவையான அளவுக்கு நம்ம இந்த நீர் வழி மூலமாக நம்ம உரமாக சேர்த்தும் கொடுக்க முடியும். இதுவும் நமக்கு இன்னொரு இந்த சொட்டு நீர் பாசனத்தில் இன்னொரு சிறப்பு. இந்த முறையில் நீர் சேமிப்பு கிடைக்கிறத தவிர ஆட்செலவு மற்றும் நேரம் ஆகியவற்றை பெருமளவில் நம்ம வந்து குறைக்கலாம். இந்த மாதிரி சரியான தண்ணீரை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த நீரில் உள்ள குளோரைடு, சோடியம் போன்ற பயிர்களுக்கும் மண்ணுக்கும் தீங்கு விளையக்கூடிய உப்புகளும் இந்த தண்ணீரில் வந்து படிகிறது தடுக்கப்படும். இப்போ அடுத்தபடி நம்ம பார்க்க போகிறது உர நிர்வாகம். இந்த உர நிர்வாகத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மண்ணில் இயற்கையாகவே நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கின்றன. அந்த மண்ணில் உள்ள சத்துக்களை நம்ம என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணி அதை நம்ம என்னென்னு பார்த்து பரிசோதனை மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஊட்டச்சத்துக்களே வச்சு நம்ம அந்த பயிர் விளைச்சல நீண்ட காலத்துக்கு பேணி காக்க முடியும். இது தவிர பயிரோட தன்மை, அதோட ரகம், அந்த மண் வகை, அப்புறம் அதோட சீதோஷண நிலை, அப்புறம் பயிர் சுழற்சி, மண்ணின் ஈரத்தன்மை, இதையெல்லாம் பொறுத்து தான் நம்ம வந்து அந்த மண்ணோட தன்மையை பொறுத்து நம்ம அந்த உர நிர்வாகத்தை மேற்கொள்ள வேண்டும். இப்போ இந்த உர நிர்வாகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் இப்போ நம்ம நீருக்கு சொன்னது போலவே தான் சரியான உர நிர்வாகத்தை மேற்கொள்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோன்னா, அந்த செடிக்கு தேவையான சரியான உரங்களை இடணும், அப்புறம் பயிரின் தேவைக்கேற்ப உரமிடணும். அந்த உரத்தை வந்து சரியான அளவில் கொடுக்கணும், அதை சரியான நேரத்தில் கொடுக்கணும், அப்புறம் சரியான முறையில் கொடுக்கணும். இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அந்த சமச்சீரான உர நிர்வாகத்தை நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து உரம் வந்து வீணாகிறது தடுக்கும், அது தடுக்கப்படும். அதை தவிர அந்த செடிகளுக்கு வேண்டிய அளவு சத்துக்களை வந்து பெற முடியும். இப்போது சாதாரணமாக நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து போன்ற விதம் முக்கியமான சத்துக்களை நம்ம கருதப்படுறோம். இந்த சத்துக்களை தவிர மல்டிகே, பாலிஃபீடு போன்ற உரங்களும் இருக்கின்றன. இதில் இந்த உரங்களில் வந்து தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து தவிர நுண்ணூட்டு சத்துக்களும் வந்து பல விதமான விகிதத்தில் உள்ளன. நம்ம பயிரின் தன்மைக்கு ஏற்றவாறு இந்த மாதிரி உள்ள சத்துக்களையும் எடுத்து நம்ம அதை வந்து ஒன்றா சொட்டு நீர் பாசனம் மூலமாக உரப்பாசனம் போலவும் கொடுக்கலாம். அது தவிர மேலேவும் செடிகளுக்கு மேலேயும் தெளித்து இலைவழி உரமாகவும் தெளித்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். இப்போ இந்த நீர்வழி உரம் எடுத்துருந்த என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, சாதாரணமாக பயன்படுத்தும் திட உரங்களை வந்து நம்ம பயிர்களுக்கு இடும்பொழுது அந்த உரம் வந்து முழுமையாக செடிகளுக்கு வந்து போய் சேர்றதில்ல. அதில் வந்து 20-40% வரைக்கும் உரம் வீணாகுது. இது தவிர ஒரு முறை உரம் இடுவதற்கு கிட்டத்தட்ட நம்ம 150-250 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இதே இந்த உரத்தொட்டி மூலம் நீர் வழி உரங்களை நம்ம பயிரின் வளர்ச்சிக்கு ஏற்ப 5 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம வந்து கொடுத்துட்டு வரும்போது அந்த அனைத்து செடிகளும் உரமானது சரியான விகிதத்தில் போய் சேருது. இதனால் செடியோட வளர்ச்சியும் பார்த்தோன்னா சீராக இருக்கிறது. இப்போ இந்த சொட்டு நீரில் பார்த்தோம் அப்படின்னா முற்றிலும் கரையிற உரங்களே நம்ம வந்து பயன்படுத்தணும். இதற்கு திரவ உரங்களான அம்மோனியம் நைட்ரேட், அம்மோனியம் சல்ஃபேட்டு, யூரியா, ஃபாஸ்பாரிக் அமிலம், பொட்டாசியம் குளோரைடு, பொட்டாசியம் நைட்ரேட் மற்றும் காம்ப்ளெக்ஸ் உரங்களும் உள்ளன. இவற்றை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து நன்மை பெறலாம். மேலும் முற்றிலும் கரையும் திட உரங்களான பாலிஃபீடு, மல்டிகே, மோனோ பொட்டாசியம் ஃபாஸ்பேட்டு, மோனோ அம்மோனியம் ஃபாஸ்பேட்டு போன்ற உரங்களையும் நம்ம பயிரோட தேவைக்கு ஏற்ப நம்ம வந்து பயன்படுத்தி நல்ல மகசூலை பெறலாம். எனவே நம்ம இப்போ சொட்டு நீர் பாசனத்தோட உரத்தை நம்ம விரயமின்றி பயன்படுத்தி நமக்கு வந்து சிறந்த வழியில் வந்து அளிக்க முடியும். அதனால் வேண்டிய சத்துக்கள் வந்து செடிகளுக்கு வீணாகாமல் செடிகளோட வளர்ச்சிக்கு வந்து கிடைக்குது. இந்த நீரில் ஒரு கரையக்கூடிய உரங்களை தேவையான அளவுக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த காய்கறிகள், நமக்கு அதில் உருவாகக்கூடிய காய்கறிகள் மிகுந்த தரமானதாகவும் அதிக மகசூல் கொடுக்கக்கூடியதாகவும் உள்ளது. இப்போது நம்ம காய்கறி பயிர்களில் பார்த்தோம் அப்படின்னா உயர் விளைச்சல் தரக்கூடிய பல ரகங்கள் வந்ததும் ரசாயன உரங்களை வந்து அதிகப்படியாக வந்து இடப்படுறதுனால இப்போ இந்த விளைச்சலில் பார்த்தோன்னாக்கா ஒரு தேக்க நிலை இருக்கிற மாதிரி வந்து தோணுது. இதை பொறுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து சமச்சீரான உர நிர்வாகத்தை மேற்கொள்ளணும். இதை தவிர்க்கிறதுக்காக இந்த உரங்களை தவிர நம்ம மண்ணில் இடக்கூடிய நிறைய உரங்கள் இருக்கின்றன. இப்போது நமக்கு மக்கியத்தொழு உரம், அது வந்து எல்லா காலங்களிலும் எல்லா நேரத்துலையும் நமக்கு வேண்டிய அளவு கிடைக்கிறதில்ல. அதற்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம மண்புழு உரங்களை வந்து அதை நம்ம இட்டு இந்த தொழு உரம் பற்றாக்குறையை வந்து போக்கிக் கொள்ளலாம். அந்த மண்புழு உரமும் நிறைய சத்து நிறைஞ்சது. இதை தவிர உயிர் உரங்கள் இருக்குது. அந்த உயிர் உரங்கள் பார்த்திங்கனாக்கா அசோஸ்பெரிலம், ஃபாஸ்பா பாக்டீரியா, ரைசோபியம், அசோஃபாஸ் போன்றவை நிறைய உள்ளன. இப்படிப்பட்ட உரங்களே நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா நமக்கு இந்த கெமிக்கல் உரங்கள் வந்து அதோட அளவை வந்து குறைச்சிக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம இப்போ பார்க்குறது என்ன அப்படின்னாக்கா, இப்போ வந்து எப்படி நீர் கொடுக்கறது, கலை நிர்வாகம், உர நிர்வாகம் இதெல்லாம் வந்து பார்த்தோம். இதற்கு அடுத்தபடியாக நம்ம வந்து செடிகள் வளர்ச்சிக்கு பின்பற்ற வேண்டிய சில வகையான தொழில்நுட்பங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தா, செடிகளை வந்து வடிவமைக்கிறது. பொதுவாக செடிகள் வந்து இப்போ பழப்பயிர்கள் அப்படின்னா தான் நீண்டகால பயிர்களும் மரங்கள் மாதிரி வளரக்கூடிய பயிர்களுக்கும் நம்ம வந்து செடியை வந்து வடிவமைக்கிறோம். ஒரு அதிகப்படியான இலைகளையும் கிளைகளையும் வெட்டலாம். இதே போல் நம்ம இந்த காய்கறி பயிர்களுக்கும் நம்ம இதை பண்ணலாம். அதாவது இந்த செடிகள் உறிஞ்சி எடுக்கப்படுற அந்த சத்தானது அது இலைகளுக்கும் பூக்கிறதுக்கும் காய் காய்க்கிறதுக்கும் பயன்படுகிறது. இப்போது இந்த சத்துக்கள்லானது நமக்கு வந்து வீணாகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அந்த அதிகப்படியான இலைகளையே நம்ம வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த செடியானது ஓரளவுக்கு வேண்டிய அளவு கிளைகளும் இலைகளும் இருந்தால் மட்டும் போதும். எனவே அந்த இருக்கக்கூடிய செடி உறிஞ்சக்கூடிய அந்த சத்துக்களானது பூப்பதற்கும் காய்ப்பதற்கும் அனுப்பப்படுறதுனால அதிக அளவில் மகசூல் வந்து பெறுகுது. எனவே இந்த செடி வழி அமைக்கிறத வந்து நம்ம வந்து செய்யலாம். பொதுவாக இப்போ இந்த கொடி வகை காய்கறிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கொடியிலிருந்து ஒரு 4 முக்கிய கிளைகளை மட்டும் விட்டுறணும், மீதி வேண்டாத கிளைகள்லாம் வெட்டி எடுத்துடலாம்னு சொல்கிறாங்க. அதன் மூலமாக உருவாக்கக்கூடிய பக்க கிளைகளை அதற்கு வேண்டிய அளவு அதிகப்படியான மகசூலை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அதே போல் இப்போ இந்த அவரை போன்ற காய்கறிகள் எல்லாமே அந்த அதிகப்படியான அந்த இலைகளையும் கொடிகளையும் நம்ம நறுக்கி விட்டால் தான் அது பூ பூக்கிற தன்மையவே பெறுது. எனவே நம்ம அந்த வேண்டாத கிளைகளும் இலைகளும் நீக்கிறது வந்து அவசியம். அதுக்கடுத்து பயிற்றுவித்தல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பயிற்றுவித்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து இந்த பாலித்தீன் கூடாரத்தில் வளர்க்கக்கூடிய செடிகளுக்கு காய்கறி பயிர்களுக்கு வந்து இது வந்து பொருந்தும். பொதுவாக இந்த மாதிரி பாலித்தீன் கூடாரத்தில் வளர்க்கப்படக்கூடிய கொடி வகை தக்காளி, கொடி வகை குடைமிளகாய், அப்புறம் வெள்ளரி இந்த பயிர்களுக்கு வந்து பண்ணலாம். இவை வந்து கிளைகள் அதிகப்படியாக வந்து வளரும். அவற்றிலிருந்து ஒரு இரண்டு அல்லது இப்போ மிளகாய் இந்த சீமை மிளகாய் அல்லது கொடை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 4 கிளைகள் விடலாம். அந்த மாதிரி கிளைகள் வந்து விட்டுட்டு வேண்டாத கிளைகள் வந்து வெட்டிடும். அந்த கிளைகளை வந்து என்ன பண்ணணும்னா, மேலே ஒரு பிளாஸ்டிக் குழாயோ அல்லது கயிறோ அது வந்து கட்டப்பட்டு அவற்றையோடு சேர்ந்து இந்த கொடிகள் வளர்ந்த மேலே செல்கிற மாதிரி பயிற்று வைக்க வேணும். இப்போ சணல் கயிறு கொண்டு அந்த குழாய் மூலமாக சேர்த்து கட்டி வைப்பதுனால இந்த அதிகப்படியான இலை அல்லது காய்களின் பாரத்தினால அந்த செடியானது முறிஞ்சு போகாமல் இருக்கும். இந்த முறையில் வந்து நம்ம அந்த செடிகளை அந்த மாதிரி கொடிகளை வந்து நம்ம பயிற்று வைக்கலாம். இதே பந்தல் காய்கறின்னு பார்த்தா அந்த பந்தலோட பந்தல்களை கம்பிகள் கட்டியிருக்கிறதுனால அவற்றின் மூலமாக அது வந்து படர்ந்து அவை வந்து அந்த அதிகப்படியான காய்கறி எடைகளை கூட தாங்கி வளர்ந்துருது. அதே நம்ம வந்து இந்த பழுத்தின் கூடாரத்தில் வளர்க்குற காய்கறிகளுக்கு இந்த பயிற்றுவித்தலை வந்து மறக்காமல் பண்ணணும். இவ்வாறு சேர்த்து கட்டுறது நம்ம 2-3 வாரத்திலிருந்து தொடங்கி வாரம் ஒரு முறையோ இல்லை 2 வாரங்களுக்கு ஒரு முறையோ தேவைக்கு ஏற்ப செடியின் வளர்ச்சிக்கு ஏற்ப நம்ம அது வந்து பண்ணிட்டு வரணும். இதுக்கு அடுத்ததாக தழை நீக்குதல் சொல்கிறோம். அதாவது இந்த செடி வடிவமைக்கிறது பயிற்றுவித்தல் தவிர தழை நீக்குதல் வந்து என்னன்னு பார்த்தோன்னா, இந்த பழுத்து போன இலைகள் அந்த செடிகளில் வந்து வயது முதிர்ந்த மஞ்சள் நிறமடைந்த பூச்சி நோய் தாக்கப்பட்ட இலைகள், கிளைகள், அந்த வேண்டாத பக்க கணுக்கள் இவற்றை எல்லாம் வந்து நம்ம நீக்கிடணும். இப்படி நீக்கணும் அப்படின்னா அந்த செடியானது நோய் எதுவும் தாக்காமல் நல்லபடியாக வந்து வளரும். எனவே இதை வந்து அப்பப்போ பார்த்து எப்பப்போ தேவையோ அந்தந்த சமயத்தில் இந்த மாதிரி வேண்டாத இலைகளையும் கிளைகளையும் வந்து நீக்கிறது அவசியம். இது தவிர நம்ம இன்னொன்று செய்ய வேண்டியது என்னென்னா, நிலம் செடி நடப்பட்ட அதோட வேர்பகுதியிலிருந்து மண்ணின் மேற்பரப்பிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நம்ம எந்த இலைகளையோ கிளைகளிலையோ இல்லாதபடி நம்ம வந்து பார்த்துக்கணும். இருக்கிறது அந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து நம்ம நறுக்கி எடுத்துடணும். இப்படி நம்ம பண்ணுறதுனால என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த மண்ணின் மூலமாக பரவக்கூடிய நோய்க்கிருமிகள்லாம் இருக்குது. அவை செடிகளில் மேற்பரப்பில் அந்த இலைகளிலும் கிளைகளிலும் அவ்வளவு எளிதாக பரவாது. இதை தடுக்கிறதுக்கு தான் ஒரு 10-15 சென்டிமீட்டர் உயரத்துக்கு பூமியிலேருந்து நம்ம எதுவும் கிளைகளோ இலைகளோ இல்லாதபடி பார்த்து நம்ம வந்து நீக்கி கொள்ளணும். இதுக்கு அடுத்தபடியாக ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை பற்றி பார்க்கலாம். இப்போ வருமுன் காப்பது அவசியம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பூச்சியோ பூஞ்சன நோயோ தாக்கவில்ல அந்த பருவநிலையை நம்ம கண்டறிஞ்சு முன்னெச்சரிக்கை தடுப்பு முறையை கையாளுறதும், அந்த பூச்சிக்கும் பூஞ்சானத்துக்கும் தகுந்த மருந்துகளை நம்ம தயாரித்து வச்சு வேண்டிய போது நம்ம தெளிக்கிறதும் சிறந்த பயிர் பாதுகாப்பு முறையின் மூலமாக பண்ணுறதுனால நமக்கு அந்த மருந்து அடிக்கக்கூடிய அந்த செலவுங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா 1/3 நம்ம தான் நல்லாவே குறைச்சிடலாம். இப்போ நூற்புழுவோட தாக்குதலை நம்ம வந்து அந்த நிலத்தில் நம்ம குறைக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேப்பம் பின்னாக்கு வந்து ஒரு 12 டன் ஒரு ஹெக்டேர் அளவுக்கு 12 டன் வீதமாக நம்ம வந்து இட்டு அந்த மண்ணிலே இட்டுறோம் அப்படின்னாக்கா இந்த நூற்புழுவு தாக்குதல் வந்து குறைஞ்சிருது. இது தவிர ஒரு 10 மீட்டர் இடைவெளிக்கு ஒவ்வொரு வரிசையாக நம்ம வந்து செண்டு மல்லி பூச்செடியை வந்து இடையில ஒவ்வொரு வரிசையும் நட்டுட்டு வந்தோம், காய்கறி பயிர்களுக்கு இடையே பண்ண நட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த நூற்புழுவோட தாக்குதல் வந்து முற்றிலுமாக தவிர்க்கப்படுகிறது. இதை தவிர நம்ம இன்னொன்று இந்த பூஞ்சான நோய் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இன்னொன்றும் பண்ணலாம். இப்போ காய்கறிகள் வந்து ஒட்டு ரகங்கள்லாம் பயன்படுத்துறது அதிக மகசூல் கொடுக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போது நம்ம காய்கறிகள் வந்து ஒட்டுக்கட்டப்பட்ட நாற்றுகள், எப்படி பழப்பயிர்களையும் மரப்பயிர்களையும் நம்ம வந்து ஒட்டுக்கட்டப்பட்ட நாற்றுகளை வந்து நம்ம பயன்படுத்திட்டு வரோமோ, அதே போல் காய்கறி பயிர்களையும் இதே போல் ஒட்டுக்கட்டப்பட்ட நாற்றுகளையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். இந்த மாதிரி ஒட்டுக்கட்டப்பட்ட நாற்றுகள் மூலமாக நடுறதன் மூலமாக என்ன நன்மை அப்படின்னு கேட்டோம்னாக்கா, அதுக்கு அந்த ஒட்டுக்கட்டப்பட்டவில் நமக்கு வேண்டிய ரகங்களை வந்து நம்ம மேல் குச்சியாக வச்சுட்டு அதிலிருந்து காய்களை வந்து நம்ம பறித்து லாபம் பெறலாம். அதே இந்த வேர்க்குச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, மண்ணின் மூலமாக பரவக்கூடிய நோய்களை தாங்கி வளரக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அந்த மண்ணிற்கு நம்ம அளிக்கக்கூடிய அந்த பூஞ்சான நோய் பாதிப்புலேருந்தோ பாக்டீரியா நோய் பாதிப்புலேருந்தும் பெருமளவில் நமக்கு வந்து கட்டுப்பாடு கிடைக்குது. எதிர்ப்பு சக்தி உள்ள வேர்க்குச்சிங்களை தான் நம்ம பயன்படுத்துறதுனால அந்த பூஞ்சான நோய் தாக்குதல் பாக்டீரியா நோய் தாக்குதலிருந்து முழுவதும் விடுதலை கிடைக்கும் இந்த காய்கறிகளுக்கு. அதனால் தரமான காய்கறிகள் கிடைக்குது, நோய் இல்லாத காய்கறிகளும் அதிக மகசூலும் கிடைக்குது. எனவே இப்போது உதாரணமாக வந்து கத்தரிக்காய் பார்த்தோம் அப்படின்னாக்க சுண்டக்காய் செடியை வெறு குச்சியாக பயன்படுத்தி ஒட்டுக்கு நாற்றுக்களை தயாரித்து அதை வந்து பயன்படுத்தலாம். அதே போல் இப்போ தக்காளி அப்புறம் கொடி வகை காய்கறிகள் போன்றவற்றிற்கும் இப்போ வந்து ஆராய்ச்சி மூலமாக வெவ்வேறு வகையான வேர்க்குச்சிகளை கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. எனவே இந்த ஒட்டுக்கட்டப்பட்ட நாற்றுக்களே நம்ம வந்து பயன்படுத்தணும்னா அதிகமாக சொல்லப்படலாம். இந்த ஒட்டுக்கட்டப்பட்ட நாற்றுக்களில் நம்ம நடுறதுன்னு உள்ள இன்னொரு நன்மை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, நீண்ட காலத்திற்கு அந்த பயிர் வந்து குறுகிய காலத்திலே முடியாமல் நீண்ட காலத்திற்கு இந்த மகசூலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் நமக்கு அந்த பருவம் இல்லாத காலத்தில், அதாவது ஆஃப் சீசன் ப்ரொடக்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம், அந்த பருவம் இல்லாத காலத்திலெல்லாம் கூட, அது ஒரு மழைக்காலமோ அல்லது குளிர்காலமோ அந்த மாதிரி பருவம் இல்லாத காலத்தில் கூட நம்ம அதிகப்படியான மகசூல் கிடைக்கும். அந்த சமயத்தில் வந்து நமக்கு நல்ல விலை, நம்ம இந்த சந்தைக்கு அனுப்பணும் அப்படின்னா அந்த விற்பனைக்கு அந்த காய்கறிகளுக்கு நல்ல தரமாக இருக்கிறதுனால அதிக மகசூலும் கிடைக்கிறதுனால நல்ல விலையும் கிடைக்கும், அதனால் நல்ல லாபமும் கிடைக்கும். இது தவிர இந்த ஒட்டும் அட்டைகளை வந்து வைக்கிறது, அதனால் வந்து இந்த சாறு உறிஞ்சு பூச்சிக்கலாம் அதில் ஒட்டி அதை வந்து கட்டுப்படுத்தலாம். அப்புறம் இனக்கவர்ச்சி பொறிகளை வச்சு கட்டுப்படுத்தலாம் பூச்சிகளை. அப்புறம் உயிர்காரணிகள் மூலமாக அதை நம்ம வந்து அந்த காய்கறி பயிர்களோட வயல் அந்த உயிர்காரணிகளை நம்ம அனுப்பி அதன் மூலயமா நமக்கு வந்து முக்கியமான பூச்சிகளையும் கூட கட்டுப்படுத்தலாம். இதெல்லாம் வந்து ஒருங்கிணைந்த நம்ம பயிர் பாதுகாப்பு முறையில் கடைப்பிடித்தோம் அப்படின்னா நல்ல செழிப்பான காய்கறிகளை நமக்கு பயன்படுத்தலாம். இதற்கு அடுத்தபடியாக நம்ம இப்போது அறுவடை தொழில்நுட்பங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ அறுவடை தொழில்நுட்பம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அந்த பயிர்கள் வந்து என்ன எதற்காக வந்து அந்த காய்கறியை வந்து நம்ம பறிக்கிறோம், அதை வந்து நம்ம பச்சை காய்கறியாவா இல்லை பழுக்க வச்சு உபயோகப்படுத்தணுமா அல்லது நமக்கு வேறு பதப்படுத்தப்படுறதுக்காக பயன்படுத்துகிறோமா, அதற்கு தகுந்த மாதிரி அந்த தகுந்த நேரத்தில் சரியான நேரத்தில் வந்து அறுவடை செஞ்சோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த சந்தைக்கு அனுப்பும் போது அதோட தரமானது வீணாகாமல் சரியான முறையில் வந்து இருக்கும். அப்போ நல்ல அதிக தரமுள்ள காய்கறிகளை தான் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த உற்பத்தி செய்யப்பட்ட இந்த காய்கறிகளை நம்ம பறித்து அந்த பறித்த இடத்துலையே நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து அதை பூச்சி நோய் தாக்கப்பட்ட காய்களையோ அல்லது அந்த பாதிக்கப்பட்ட காய்களையோ அதை வந்து தரம் பிரித்து நம்ம வந்து எடுத்துடணும். அது தவிர பெரிய அளவில் உள்ள காய்கள் தனியாக, சிறிய அளவில் உள்ள காய்கள் தனியாக நம்ம வந்து அதை வந்து பிளாஸ்டிக் கூடைகளில் நம்ம அடுக்கி அனுப்பணும், விற்பனைக்கு அனுப்பணும் அப்படின்னா அதுக்கப்படியே லாபம் கிடைக்கும். இந்த பிளாஸ்டிக் கூடையில் நம்ம வச்சு அனுப்புறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த மூங்கில் கூடையிலோ உள்ள வேறு ஏதாவது சாக்கப்பைகளையும் நம்ம வச்சு அனுப்பும்போது காய்கள் வந்து அடிபடும், அதோட தரமானது குறைஞ்சி போயிடும். இதை தடுக்கிறதுக்காக அந்த பிளாஸ்டிக் கூடைகளை நேர்த்தியாக அந்த காய்கறிகளை அடுக்கி அந்த சரியான சமயத்தில் நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு, அதாவது விற்பனைக்கு நம்ம அனுப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு தரமான காய்கறிகளை வந்து விற்பனைக்கு அனுப்பிட முடியும். இதனால் வந்து நமக்கு அதிக லாபமான வியாபாரத்துக்கு அந்த வழிவகுக்குது. அது தவிர இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க அந்த பிளாஸ்டிக் கூடைகளை நம்ம வந்து 1.5 அடி உள்ள இந்த கூடைகளை வச்சு அனுப்புறதுனா அந்த காய்கறிகள் நம்ம விளைவிக்கப்பட்ட காய்கறிகளை எவ்வித சேதாரமும் இல்லாமல் இந்த காய்கறிகள் வந்து விற்பனைக்கு அனுப்பப்படுது, அதிகமான லாபமும் விவசாயிகளுக்கு பெற்றுத்தருது. இந்த உயர் தொழில்நுட்பங்களை இப்போ காய்கறி சாகுபடியில் எல்லா விவசாயிகளும் பயன்படுத்தி அதன் மூலமாக அதிகப்படியான லாபமும் அதிக மகசூலும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.